2020 மே மாத தென்றலிதழில் அப்துல் ஜகபர்தீன் அவர்கள் பிளசன்டன் கலிபோர்னியாவிலிருந்து எழுதியுள்ள ரமலான் சிறப்பு சிறுகதை நோன்பு, ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எத்தனையாவது தடவையாக கோவில் சுவற்றில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தோம் என்று சீனிவாச குருக்களுக்கு நினைவில்லை. மீண்டும் ஒரு முறை பதட்டத்துடன் பார்த்தார். மணி மாலை 6 நெருங்கிக் கொண்டிருந்தது. கோடைக்காலம் என்றாலும் மேகங்கள் கருத்து குளிர்ந்த காற்றுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பொழியலாம் என்பது போல காணப்பட்டது. அவரின் பழைய நோக்கியா செல்போன் கா சுரத்தில்லாமல் சிணுங்கியது. எடுத்தார். மறுமுனையில், அத்திம்பேர் எங்கே இருக்கீங்க? எப்போ வருவீங்க? நேரமானது, சீக்கிரம் வாங்க. எதிர்முனை படப்படுத்தது. கோவில்தான் இருக்கேன், சீக்கிரம் கிளம்பிடுவேன் என்று அவருக்கே கேட்காத குரலில் மெல்ல பேசிவிட்டு போனை அணைத்தார். சற்று பயம் கலந்த நடுக்கத்துடன் கோயில் வாசலை பார்த்தார். அந்த ஸ்கார்பியோ காரும் கரடுமுரடான ஆட்களும் இன்னும் நின்று கொண்டு போனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். மனதில் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர்களை நெருங்கினார். தம்பி, நேரமாகிறது, கோவிலை பூட்டணும், மழை வேற வரும்போல இருக்குது. தலைவர்! ஐயரே, எத்தனை தடவை சொல்றது, தலைவர் வந்துட்டு இருக்கார், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவார். நீ போய் பூஜைக்கான ஏற்பாட்டை பார். இல்லை தம்பி, என் பெண்டாட்டிக்கு தலை பிரசவம், 18 வருஷம் கழிச்சு இப்போதான் பகவான் எங்களுக்கு கண்ணை திறந்திருக்கான். அவளை இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். டாக்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லியிருக்கார். நான் போகணும். அதான் யோ, சும்மா தொண தொணான்னு ஏற்றினதப்பா, இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த பாரு, இந்த கோவில் தலைவருக்கு ரொம்ப ராசியான கோவில். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குவார். அதுவும் இந்த முறை தலைவர் ஜெயிச்சா உள்துறை மந்திரின்னு பேசிக்கிறாங்க. அதனால இந்த பூஜை ரொம்ப விசேஷமாயிருக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். நீர் போய் ஆக வேண்டியதை பாரு, பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் ஆத்தா பார்த்துக்குவா. இவர்களிடம் பேசி பயனில்லை என்று மீண்டும் கடவுளையே வேண்டினார் சீனிவாச குருக்கள். 10 நிமிடம் கடந்தது. திடீரென்று கோவில் வாசல் பரபரப்பானது. தலைவர் வந்து இறங்கினார். சீனிவாச குருக்கள் பதட்டத்துடன் பூஜையை ஆரம்பித்தார். தலைவர் மிகுந்த பயபக்தியுடன் சாமி கும்பிட்டார். அவரது அல்ல கைகள் பயபக்தியுடன் கும்பிடுவது போல் நடித்தனர். தலைவர் தாராளமாக அர்ச்சனை தட்டில் பணம் போட்டார். சிறிது நேரத்தில் அனைவரும் புறப்பட தயாராகினர். சீனிவாசர் அவசரமாக தலைவரிடம் ஓடி வந்தார். தலைவரே, இம்மனைவிக்கு தலை பிரசவம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். மழை வரும் போல இருக்கு. போற வழியில என்ன, கொஞ்சம் லட்சுமி நர்சிங் ஹோம்ல டிராப் பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகும். தலைவர் ஏதோ சொல்ல வாயெடுக்க, சாமி, தலைவருக்கு மீட்டிங்க்கு நேரமாகுது, நீ ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடு. தலைவரே, நீங்க வண்டியில ஏறுங்க. தலைவர் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வண்டியில் ஏறி கிளம்பி சென்றார். குருக்கள் விதியை நொந்து கொண்டு அவசரமாக கோவிலை பூட்டி கொண்டு தன் பழைய சைக்கிளை எடுக்க மழை ஆரம்பித்து வேகம் எடுத்தது. சீனிவாசரால் சைக்கிளை மழையில் ஓட்ட முடியவில்லை. இனி சைக்கிளில் போக முடியாது என்று தெரிந்த பிறகு சைக்கிளை மறுபடியும் கோவில் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு வேகமாக நடக்கலானார். கோவிலுக்கும் மெயின் ரோடுக்கும் 1/2 கிலோமீட்டருக்கும் வேகமாக நடந்து, இல்லை ஓடி மெயின் ரோடு வந்தார். மழை பெய்து கொண்டிருந்தது. அலுவலகம் விட்ட மாலை டிராபிக்கில் சாலை நிரம்பி வழிந்தது. மக்கள் கிடைத்த ஆட்டோ ஷேர் ஆட்டோக்களில் ஏறினர். சீனிவாசர் கை காட்டி எந்த ஆட்டோவும் காலியாகவும் இல்லை, நிற்கவும் இல்லை, லிப்ட் கேட்டும் எந்த பயனும் இல்லை. அவரை நோக்கியா மீண்டும் சிணுங்கியது. எடுத்தார். அத்திமேர், எங்கே இருக்கே? டாக்டர் சிசேரியன் பண்ணணும் சொல்றார். பகவானே என்று வாய்விட்டு அலறினார். வந்துருக்கேன், மழையினால பஸ் ஆட்டோ ஒன்றும் கிடைக்கல என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் அருகில் ஒரு பைக் வந்து நின்றது. என்ன சாமி, நடு ரோட்ல நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்க போகணும்?
சாரி தம்பி, லட்சுமி நர்சிங் ஹோம் போகணும், என் மனைவிக்கு டெலிவரி.
சரி ஏறுங்க, மழை வேகம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அவசரமாக அந்த இளைஞன் பைக்கில் ஏறி அமர்ந்தார். மனசு முழுதும் கடவுளை வேண்டியபடியே இருந்தது. வேறு எதிலும் அவர் மனது போகவில்லை. அந்த அடைமழையிலும் அந்த இளைஞன் லாகவமாக பைக்கை ஓட்டியதால் 10 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல் வந்தடைந்தார்கள். ஹாஸ்பிட்டல் வந்தவுடன் அவசரமாக பைக்கிலிருந்து குதித்து ஓடினார். ஹாஸ்பிட்டல் வராந்தாவில் சிறு கும்பல் பதற்றத்துடன் நின்றிருந்தது. அதில் ஒருவர் சீனிவாசையை பார்த்தவுடன், அதிமே, அக்காவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், சிசேரியன் செய்துதான் ஆகணுங்கிறார் டாக்டர். அக்காவோட பிளட் குரூப் ரொம்ப ரேரான குரூப்பாம், இவங்க பிளட் பேங்கில் ஸ்டாக் இல்லையாம், மேலிடத்துல முயற்சி செய்யறா, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நர்ஸ் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க,
அது மட்டும் கையெழுத்து போட்டிருங்க ஆபரேஷனுக்காக என்றார். பகவானே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறே என்றவாறே சேரில் தளர்ந்தார். சார் என்றொரு குரல் வாசலில் கேட்டது. சீனிவாசன் நிமிர்ந்து பார்த்தார். அந்த பைக் இளைஞன் நின்றிருந்தான். ஓ சாரி தம்பி, என் பதற்றத்தில் உனக்கு ஒரு நன்றி கூட சொல்ல தோணலை. பரவாயில்லை, அவசரத்தில் உங்கள் ஃபோனை தவற விட்டுட்டீங்க, அதை கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். எனக்கும் அதே குரூப் ரத்தம் தான். நீங்கள் விரும்பினால் நான் ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கேன். தம்பி, நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிடலை, அவர்தான் உன்னை அனுப்பியிருக்கார் என்று பைக் இளைஞன் கையை பிடித்து கொண்டு தழுதழுத்தார். அவசர கதியில் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. சிறிது நேரத்தில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சாமி, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கிறாங்க என்று டாக்டரின் குரலை கேட்ட பிறகே நிம்மதியடைந்தார். அந்த தம்பி எப்படி இருக்கார் டாக்டர்? நல்லா இருக்கார், கொஞ்சம் மயக்கமாக இருந்தார். அவர் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை போல் தெரிகிறது. சீனிவாசர் அவசரமாக அந்த இளைஞர் இருந்த ரூமுக்கு சென்றார். அவன் பெட்டில் களைப்போடு படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு வாய் கூட குடிக்காத ஆரஞ்சு ஜூஸ் இருந்தது. தம்பி, நீ யாரோ எவரோ, உன் பெயரை கூட நான் இது வரைக்கும் கேட்கல. ஆனால் நீ என் வம்சம் தழைக்க மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கே, இதை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலேன்னு டாக்டர் சொன்னார். இந்தா இந்த ஜூஸையாவது குடி என்று சீனிவாசர் பேசி கொண்டிருக்கும் போதே அல்லாஹூ அக்பர் என்று அந்த இளைஞரின் செல்போன் ரிங்டோன் அழைத்தது. அதை சைலன்ஸ் செய்த இளைஞன், ஐயா, என் பெயர் அப்துல் ரஹ்மான். நான் ரமலான் மாத நோன்பு பிடித்திருக்கேன். அதனால்தான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடலை. நோன்பு திறக்கும் நேரத்திற்காக செல்போனில் அலாரம் வைத்திருந்தேன். நோன்பு திறக்கும் நேரம் இதுதான். அந்த ஜூஸை கொடுங்கையா, குடிக்கிறேன் என்றான். அவனை வாஞ்சையோடு பார்த்த சீனிவாசர் பாசமுடன் ஜூஸை கொடுத்து அப்துல் ரஹ்மானின் நோன்பை முடித்து வைத்தார்.